إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم تحفة المؤمن الموت أو كما قال عليه الصلاة والسلام إلا بخلهم بغشهم இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அவன் தனித்தவன் இணைத்துணையற்றவன் வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்று சாட்சி சொன்னவன் பின்னால் சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் ஆள் அஸ்ஹாபுகள் அன்னாருடைய வாழ்வையொட்டி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதை வாழ்வின் நோக்கமாக லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற கியாமத் வரைக்கும் அந்த நல்ல வாழ்வை தனது வாழ்வாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டுள்ள அனைத்து முஸ்லிமான மூமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறின பின்னால் புனியமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்தும் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டாம் விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, எமது இஸ்லாமிய மார்க்கத்தில் பிரதானமான நம்பிக்கைகளில் ஒன்றுதான் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்வை முடித்துக்கொண்டு மறுமை வாழ்வை நோக்கி செல்கிறான் என்ற அந்த நம்பிக்கை. வெறுமனே ஏனைய மதத்தினர்களை போன்று இந்த உலகத்துடன் எங்களுடைய வாழ்வு முற்றுப்பெறுகிறது என்ற அந்த கோட்பாடு இஸ்லாத்துக்கு நேர்மாற்றமான ஒரு கோட்பாடாக கொள்கையாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்வை முடித்துக் கொண்டு அவன் மறுமை வாழ்வை நோக்கி செல்கிறான். மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் விசாரணை செய்ய இருக்கிறான் என்ற அந்த பிரதானமான நம்பிக்கை. இதற்கு நாங்கள் அரபியில் பஅஸ் என்று சொல்கிறோம். நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில், அதாவது மக்கிய சூரத்துக்கள், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய சூரத்துக்களுக்கு நாங்கள் மக்கிய சூரத்துக்கள் என்றும் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கிய சூரத்துக்களுக்கு மதனிய சூரத்துக்கள் என்று சொல்கிறோம். எனவே ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய, அதாவது மக்கிய சூரத்துக்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இவைகளில் பிரதானமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை அந்த குரேஷி காபிர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துவதை பார்க்கலாம். அதுதான், இந்த உலக வாழ்வுடன் உங்களுடைய வாழ்வு முடிந்து விடுவது அல்ல, மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டி இந்த உலக வாழ்வில் நீங்கள் நடந்த வாழ்ந்த முறைகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் விசாரணை செய்வான் என்ற அந்த கொள்கையை தான், அந்த கோட்பாட்டை தான் முக்கியமாக ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய அந்த மக்கிய சூரத்துக்கள் பெரும்பாலும் பேசும். இதை நீங்கள் அவதானிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, அந்த குறைசி காபர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ்வை நம்ப தயாராகினார்கள். ஆனால்
மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு என்று வருகின்ற பொழுது அதை அவர்களால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனை அவர்கள் ஆச்சரியமான கண் கொண்டு பார்த்தார்கள் என்பதற்கு சுமார் குர்ஆனில் 17 இடங்களில் அல்லாஹ் இதை சுட்டி காட்டுகிறார். குரைஷி காபர்கள் கேட்பார்கள், இதா மித்னா வகுன்னா துராபம் வ இலாமா இன்னா லமபூஸூன், நாங்கள் மரணித்து மண்ணுடன் மண்ணாக எலும்பாக ஆகி போனதுக்கு பின்னால் உக்கி போனதுக்கு பின்னால் இன்னா லமபூஸூன், திருப்பியும் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோமா? இன்னும் சில இடங்களில் இன்னஹாதா லஷைஉன் உஜாப், இது மிகப்பெரிய ஒரு புதுமமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வா என்றெல்லாம் குரேஷி காபர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். எனவே முஸ்லீம்கள் என்ற வகையில் நாங்கள் அனைவரும் நம்புகின்ற எங்கள் ஏற்றுக்கொண்ட பிரதானமான ஒரு கொள்கைதான் இந்த உலக வாழ்வுடன் வாழ்வு முடிவதல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை வாழ்வு என்ற அந்த வாழ்வின் தொட ஆரம்ப ஸ்தலமாக அல்லாஹ் மண்ணறையை கபருடைய வாழ்வை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் மரணித்துத்தான் ஆக வேண்டும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அறிவாளியாக இருந்தாலும் அறிவிலியாக இருந்தாலும், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல், ஆட்சியாளர் சாதாரண பிரஜை என்ற வித்தியாசம் இல்லாமல், ஏன் நல்லவர் கெட்டவர் என்ற வித்தியாசம் இல்லாமல், இந்த உலகத்தில் மரணம் பொதுவான ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனில் சொல்லும் பொழுது குல்லு நஃபின் ராயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். குல் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஒரு மனிதன் தன்னுடைய அறிவால், ஆற்றலால், செல்வாக்கால், அரசியல் பின்புலத்தால் தனக்கு இருக்கின்ற திறமைகளை பயன்படுத்தி அவன் மௌத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. குர்ஆன் பல விதங்களில் அழகாக சொல்லி காட்டுகிறது. சில இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் எங்கிருந்த பொழுதிலும் உங்களுக்கு மௌத் வரும், வலவ் குந்தும் ஃபி புரூஜிம் முஷய்யதா, நீங்கள் பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் ஒதுங்கியிருந்தாலும் உங்களுக்கு மௌத் வரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் சில இடங்களில் குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு, எந்த மரணத்தை பயந்து நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ நீங்கள் ஓடலாம், அதற்காக மௌத் ஓடிவிட மாட்டார்கள், அந்த மௌத் உங்களை வந்து சேரும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே மௌத்துடைய விஷயத்தில் யாரும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து படித்து வருகிறான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கபலிகல் குல்த், நபியே நாயகமே, உங்களுக்கு முன்னாலும் பல மக்கள் இந்த பூமிக்கு வந்து சென்றார்கள், நாங்கள் யாருக்கும் வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கபலிகல் குல்த், இந்த பூமிக்கு மேற்பட்ட வாழ்வை யாருக்கும் நிரந்தரமான வாழ்வாக நாங்கள் ஆக்கவில்லை. அப்ப இன் மித்த, நபியே நாயகமே, நீங்களே மரணிக்க வேண்டும் என்றிருந்தால் வஹுமுல் காலிதூன், ஏனைய மக்களால் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சையீதுல் முர்சலீன் என்று வர்ணிக்கிறோம், காதமுன் நபியின் என்று வர்ணிக்கிறோம், ரஹ்மத்துல் ஆலமீன் என்று வர்ணிக்கிறோம். பாவம் என்றால் என்னவென்றே அறியாதவர்கள், பாவம் செய்வதல்ல, பாவத்தை தன்னுடைய உள்ளத்தால் கூட நினைக்காத முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்புக்குரியவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னக மையிதுன் வ இன்னஹும் மையிதுன், நீங்களும் ஒரு நாள் மரணிக்க வேண்டும், ஏனைய மக்களும் மரணிக்க வேண்டும். மரணம் என்பது பொதுவான யாருக்கும் விதிவிலக்கற்ற ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்தில் அநேகமானவர்கள் பாவங்கள் செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் நடக்கிறார்கள் என்றால், இதற்குரிய பிரதானமான காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது உலமாக்கள் பல விளக்கங்கள் சொல்வார்கள். அதில் பிரதானமான ஒன்றுதான் நிஸ்யானுல் மௌத், ஒரு மனிதன் மரணத்தை மறந்து வாழ்வது. இந்த உலகம் இது தற்காலிகமாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு, இதில் நான் நிரந்தரமாக இருக்க முடியாது என்ற அந்த சிந்தனை ஒரு மனிதனிலிருந்து குறைகின்ற பொழுதுதான் அந்த மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கின்றார். எல்லா துறைகளிலும் இபாதத்தில் சோம்பல் காட்டுவான், ஹராமான முறைகளில் சம்பாதிக்க முயற்சிப்பான், கொலை செய்யவும் அஞ்ச மாட்டான். இந்த உலகத்தில் எதுவெல்லாம் தனக்கு ஹராம், பாவம், இவைகள் குற்றம், நாளை மறுமை நாளில் நான் மாட்டிக்கொள்வேன் என்று தெரிந்தும் கூட அந்த பாவத்தை தாராளமாக செய்வான், என்ன காரணம் தெரியுமா? மௌத்துடைய ஞாபகம் இல்லாமல் போனது, மரணத்தினுடைய ஞாபகம் குறைந்தது, இதனால் இவன் பாவம் செய்கிறான். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சஹாபாக்களை பார்த்து இப்படி சொல்வார்கள், அக்திரு விக்ரஹாது மில்லதா, உங்களுடைய இன்பங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி விடுகின்ற அந்த மௌத்துடைய ஞாபகத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு அடிக்கடி சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவர் ஒருவர் திருமண வாழ்வில் இணைகிறார். திருமண வாழ்வில் இணைந்து அந்த முதலாவது நாளில் அவர் சிந்தி அவர் அதாவது தன்னுடைய மனைவியுடன் சந்தோஷமாக இருக்கின்ற அதே நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் இந்த சிந்தனை வருமாக இருந்தால், ஒரு நாள் வரும் என்னுடைய மனைவி மக்களோ பெற்றோர்கள் பிள்ளைகளோ என்னுடைய சகோதர சகோதரிகளோ என்னுடைய உடன்பிறப்புகளோ என்னுடைய தொழிலோ என்னுடைய பணமோ என்னுடைய சக்தியோ என்னுடைய செல்வாக்கோ எதுவும் பிரயோசனம் தராத அந்த கபருடைய நாளையும் நான் சந்திக்க இருக்கிறேன் என்ற உணர்வு அவரிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவர் வாழ்க்கையில் பாவம் செய்ய மாட்டார். அன்புக்குரியவர்களே, ஊருக்குள் நல்லவர்களாக நடிக்கலாம், ஊருக்கு வெளியில் சென்றால் வெளிநாட்டுக்கு சென்றால் மக்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கின்ற இடத்தில் இவருக்கு பாவம் செய்வதற்கு தைரியம் வருகிறது என்றால், அன்புக்குரியவர்களே, இவருடைய உள்ளத்தில் அந்த மௌத்துடைய சிந்தனை குறைந்ததுதான் காரணம். ஏன் நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறேன், இந்த இடத்தில் எனக்கு மௌத்துக்கு வர முடியாது என்று யார் சொன்னது? எத்தனை சகோதரர்கள் வியாபாரத்துக்காக சென்றவர்கள், சம்பாதிக்க சென்றவர்கள், தொழிலுக்காக சென்றவர்கள் சென்ற இடத்தில் அவர்களுக்கு கபர் வெட்டப்பட்ட செய்திகளையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலும் ஏற்பாட்டில் அப்படியும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் அய்யமூத பிஅர்தின் ஜஅலலஹு இலைஹா ஹாஜா. ஒரு மனிதன் ஒரு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தக்தீரில் ஏற்பாட்டில் இருக்கிறது அவனை வேறொரு பகுதியில் மரணிக்க வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கிறது. உதாரணமாக அவர் இலங்கையில் வாழ்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இவரை தன்சானியாவில் மௌத்தாக்க வேண்டும், அல்லது இவரை இங்கிலாந்தில் மௌத்தாக்க வேண்டும், அல்லது அமெரிக்காவில் மௌத்தாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தக்தீரிலே இருந்தால் ஜஅல லஹு இலைஹா ஹாஜா, இவருக்கு அங்கே போவதற்குரிய ஒரு தேவையை அல்லாஹ் ஏற்படுத்துவார். இவர் மௌத்தாகுவதற்காக அங்கே செல்லவில்லை, இவருடைய எண்ணத்தில் மூத்தாகுவதற்காக செல்லவில்லை, சம்பாதிப்பதற்காக செல்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி தெரியுமா? மௌத்தாக இவர் மௌத்தை தேடி அங்கே செல்கிறார். அங்கே போய் அவருக்கு மௌத்து வரும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் ஒரு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனை இன்னும் ஒரு பகுதியில் அல்லாஹ் மரணிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அங்கே போவதற்குரிய ஏதாவது ஒரு தேவையை ஏற்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, போனவர் அங்கே மரணித்தார் என்ற செய்தி, அங்கே அடக்கப்பட்டார் என்ற செய்தி, இப்படி பல செய்திகள் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அன்புக்குரியவர்கள், எனவேதான் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், தனிமையில் இருந்தாலும், மக்களுடன் கலந்திருந்தாலும், அறிமுகமானவர்கள் அறிமுகமற்றவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், ஆட்சியாளர்கள் சாதாரண பிரஜைகள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் மௌத்திரை சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விஷயமாக சஹாபாக்களுக்கு நிறைய உற்சாகப்படுத்தினார்கள். ஹதீஸில் வருகிறது, ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய நேரம், மக்ரிப் அதாவது இஷாவுடைய நேரம், இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு மஸ்ஜித் நபவியிலே இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த கபிரஸ்தானத்திலே சில சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சிறிய வெளிச்சத்தில் ஏதோ செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலா மஸ்தமா ஹாஉலா, இவர்கள் ஏன் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள்? சொன்னார்கள், அலா கபரி யஹ்ஃபிரூனஹு, ஒரு கபர் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபஅஸ்ரா இலைஹி வஜஸா அலா ருக்பதை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து சென்று தன்னுடைய இரண்டு முழங்கால்களையும் குத்தி உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து விட்டு ஹதீஸ்ல வருகிறது, வபகா ஹத்தா வல்ல சரா மின் துமூஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அழுகிறார்கள். எவ்வளவு அழுதார்கள் என்றால், ஹத்தா வல்ல சரா மின் துமூஹி, ஸல்லல்லாஹுவுடைய கண்ணீர் பட்டு அந்த பூமி ஈரமாகியதா ஹதீஸ்ல வருகிறது. இப்னு மாஜாவில் அபுதாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹுவுடைய கண்ணீரினால் அந்த பூமியுடைய பகுதி ஈரமாகியது. இவ்வளவு அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களே, லிமித்தி ஹாதல் மௌகிஃபி ஃபஅஇது, இதே போன்ற ஒரு கட்டத்தை நீங்களும் சந்திக்க இருக்கிறீர்கள், நல்ல தயாரிப்புகள் செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதீ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே, நம்பியவர்களே, விசுவாசிகளே, இத்தக்குல்லாஹ ஹக்க துகாதீ, அல்லாஹ்வை உண்மையான தக்குவாவாக பயந்து கொள்ளுங்கள். ஒன்று இருக்கிறது, வெளியில் அல்லாஹ்வுடைய பயம் இருப்பதை போன்று காட்டிக்கொள்வதே. மக்கள் ஏமாறுவார்கள், நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். மக்கள் எங்களுடைய வெளிரங்கத்தை பார்த்து, எங்களுடைய ஆடை, வெளிரங்கமாக எங்களுக்கும் பள்ளிக்கும் இருக்கின்ற தொடர்பு. இதனை பார்த்து மக்கள் நல்லவர்கள், இவர் சொர்க்கத்துக்கு தகுதியானவர் என்று சொல்லலாம். அதற்காக அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, உண்மையான தக்வாவாக அல்லாஹ்வுடைய பயத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வலா தமூதுன் இல்லா அன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட உண்மையாக கட்டுப்பட்ட முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் யாரும் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த ஹக்க துகாதிஹி என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், அவர்கள் சொல்கிறார்கள், லாஹிரன் வாதாத்தினா ஈமானன் வஸ்தைதாதா, சொல்கிறார்கள் ஒரு மனிதன் வெளிரங்கமாகவும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அதைவிட மேலாக உள்ரங்கமாக அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். ஈமானன் வஸ்தைதாதா, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், நம்பியவன் எப்படி வாழ வேண்டுமோ அந்த தயாரிப்புகளும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஹராத்திலிருந்து தவிந்து கொள்ள வேண்டும் என்று பேசலாம், ஆனால் வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது, வியாபாரம் என்று வருகின்ற பொழுது அங்கே அவனுக்கு அந்த உணர்வு வர வேண்டும். மற்றவர்களுடைய சொத்தில் கை வைக்க கூடாது என்று அந்த மனிதன் பேசலாம், ஆனால் வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது இன்னும் ஒரு மனிதனுடைய காணிக்கு நான் வழக்கு பேசுவதா, இன்னும் சொத்தில் நான் இருப்பதா, அதை அனுபவிப்பதா, இங்கே அல்லாவுடைய பயம் பெற வேண்டும். அன்புக்குரியவர்களே, பேசுவது லேசான விஷயம், ஆனால் வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது ஹராத்தில் இருந்து உன்னுடைய கண்ணை தாழ்த்திக் கொள் என்று சொல்லலாம், ஆனால் ஹராமான காட்சிகள் கண் முன்னால் வருகின்ற பொழுது அதனை பார்த்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது. இப்படி வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயமும் அச்சமும் உள்ள ஒரு மனிதன் எப்படி அவனுடைய வாழ்க்கையை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும், அந்த உணர்வுடன் நீங்கள் வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கடைசி ஆயத்தாக ஒரு ஒரு ஆயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் விடுக்கிறான். இந்த ஆயத் இறங்கியதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 இரவுகள் தான் வாழ்ந்தார்கள். இதுதான் கடைசி ஆயத். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாக சொல்கிறார்கள், இந்த ஆயத்துக்கு பின்னால் குர்ஆனில் வேறொரு ஆயத் இறங்கவில்லை, இது கடைசி ஆயத். இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثُمَّ تُوَفَّى كُلُّ نَفْسٍ مَّا كَسَبَتْ وَهُمْ لَا يُظْلَمُونَ. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். 6665 ஆயத்துக்கள் ஏற்கனவே இறங்கி முடிந்து விட்டது, இறக்கப்பட்டு விட்டது. அதில் உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வுடன் சம்பந்தப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். சம்பாதிப்பது எப்படி இருக்க வேண்டும், செலவினங்கள் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன, ஒரு திருமணம் எப்படி நடைபெற வேண்டும், விவாகரத்தின் பொழுது என்ன செய்ய வேண்டும், இப்படி ஒரு வாழ்வுடன் சம்பந்தப்படுகின்ற எல்லா துறைகளையும் அல்லாஹ் பேசிவிட்டு கடைசி ஒரு விஷயத்தை சொல்கிறான். ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் விடுக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மீட்டிக் கொண்டு வரப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸிம் மா கஸபத் வஹும் லா யுஸ்லமூன். அந்த நாளில் ஒவ்வொரு ஆத்மாக்களும் இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தார்களோ அதனுடைய கூலி பரிபூர்ணமாக அவர்களுக்கு கொடுக்கப்படும். வஹும் லா யுஸ்லமூன், அவர்களுக்கு எந்த விதமான அநியாயமும் செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புக்குரியவர்கள், ஒரு நாள் வர இருக்கிறது, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய உறவினர்கள், எனக்கு அறிமுகமானவர்கள், என்னால் பிரயோசனம் பெற்றவர்கள், எனக்காக குரல் கொடுத்தவர்கள், இப்படி என்னுடன் இருந்த சொத்துக்கள், இதே போன்ற செல்வங்கள், செல்வாக்குகள், இந்த எதுவுமே பிரயோசனம் தராத நாள் தான் அந்த மறுமை நாள். அந்த நாளைக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், இன்றைய மனைவியுடைய விஷயத்தில் இவ்வளவு அக்கறை கொள்கின்ற நான், இன்றைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் இவ்வளவு அக்கறை கொள்கின்ற நான், என்னுடைய வியாபாரத்துடைய விஷயத்தில் இவ்வளவு அக்கறை கொள்கின்ற நான், என்னுடைய கபலுக்காக, என்னுடைய ஆகரத்துக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, மௌத்துக்கென்று அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். அந்த நேரம் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அதை நிறுத்த முடியாது. எந்த சக்தி, எந்த பெரிய செல்வந்தன், எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ளவன், யாருக்கும் அந்த நேரத்தை பிற்படுத்த முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக பல இடங்களில் சொல்கிறான், ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு அஜலை வைத்திருக்கிறான், ஒரு தவணையை வைத்திருக்கிறான். அந்த தவணை வந்துவிட்டால் கொஞ்சம் கூட, அதாவது பிற்படுத்தப்படவோ, அது அவர்கள் முன்னாகுவதற்கோ, அந்த நேரம் முன்னாகுவதோ பின்னாகுவதோ என்பது கிடையாது. குறித்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மௌத்தை ஏற்படுத்தித்தான் ஆகுவான். அவனுக்கு அறிவு ஆற்றல் இருக்கிறது என்பதற்காக, அல்லது வாழ்க்கையில் இருக்கின்ற ஹராத்திலிருந்து தான் விடுபட வேண்டும் என்பதற்காக ஒரு அவகாசத்தை அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. அந்த நேரம் எப்படியான நேரம் என்றால், குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், கல்லா இதா பலகத்தி தராகிய, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு மனிதனுடைய அந்த தொண்டை குலுக்கி ரூஹ் வருகின்ற பொழுது, வகீல மன் ராக், அந்த நேரத்தில் சொல்வார்கள், இவருக்கு ஓதி பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள், ஊரிலே அறிமுகமான ஒரு நல்ல ஒரு ஆலிம் அல்லது ஒரு அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஒரு மனிதனை அழைத்துக் கொண்டு வந்து இவருக்கு ஓதி பார்த்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்வார்கள். எப்பொழுது ரூஹ் தொண்டை குலுக்கி வந்து விட்டால், அல்லாஹு தஆலா சொல்கிறார், அந்த நேரம் எப்படியான நேரம் தெரியுமா, அன்னஹுல் ஃபிராக், அந்த ரூஹ் என்ன மனிதனுடைய தொண்டை குலுக்கி வந்திருக்கிறதோ அவன் உறுதியாக நம்புவான். அவனுக்கு தெரியும் யார் ஓதியும் நடக்க போவது எதுவுமே கிடையாது, இவர்கள் இந்த நேரத்தில் எது செய்தாலும் என்னுடைய கடைசி நிமிஷத்தில் நான் இருக்கிறேன் என்பதை அவர் உறுதியாக அறிந்து கொள்வார். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு மனிதனுடைய முன்னம் கால்கள் இரண்டும் அப்படியே மாற்றிக்கொள்ளும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் ஒரு மனிதருடைய உணர்வு எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு மனிதனுடைய உணர்வுகள் எப்படி தெரியுமா இருக்கும், வாழ்க்கை முழுவதும் இரவு பகல் பார்க்காமல், மழை வெயில் பார்க்காமல், சிரமங்கள் பார்க்காமல், விழுந்து விழுந்து சம்பாதித்த பொருள்கள், தன்னுடைய பணங்கள் தன்னுடைய கண்முன்னால் வரும். இரண்டாவதாக அவன் வாங்கிய பொருட்களில் அவனுடைய வியாபாரம், அவனுடைய வியாபாரம், கடைகள், வீடுகள், வாகனங்கள், இதே போன்று குழந்தைகள் வாங்கி போட்ட சொத்துக்கள், இவைகள் அனைத்தும் தன்னுடைய கண்முன்னால் வருகிறது. சகாத்துடைய நேரம் இவ்வளவு இருந்தும் இந்த எதுவுமே எனக்கு பிரயோசனம் தராது, இந்த நிமிடத்தில் நான் என்ன செய்வது. இந்த மனிதன் இந்த நேரத்தில் உலமாக்கள் எழுதுகிறார்கள், குர்ஆனுடைய ஆயத்தில் ஒரு தஃப்ஸீரில் இந்த ஆயத்துக்கு கீழால் வழக்கது சுமூனா புராதா, அல்லாஹு தஆலா சொல்றான், வத்தரக்தும் மா ஹவ்வல்நாக்கும் வரா அலுஹூரிக்கும், உலகத்தில் உங்களுக்கு இடையெல்லாம் நிஅமத்துக்கள் என்று நாங்கள் இந்த உலகத்தில் தந்தோமோ, அது வியாபாரம், சொத்துக்கள், வாகனங்கள், மனைவி மக்கள், பட்டம் பதவிகள், அந்தஸ்துக்கள், கௌரவங்கள், எதையெல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு தந்தோமோ அந்த அனைத்தையும் விட்டுவிட்டு, உங்களுடைய முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டு தனிமையில் எங்களிடத்தில் வருவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நேரம், அந்த நேரத்தில் தன்னுடைய மனக்கண் முன்னால் இவைகள் அனைத்துமே வருகிறது, ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த நேரத்தில் தன்னுடைய மனைவிமார்கள் அல்லது பிள்ளைகள், தன்னுடைய உடன்பிறப்புகள் அழுவதை காண்கிறான், அழுவதை காண்கிறான். இந்த நேரத்தில் இந்த மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்றால், உலமாக்கள் சொல்வார்கள், இவனுடைய எண்ணம், நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் கபரிலே வைக்காதீர்கள் என்று சொல்ல நினைப்பான். ஏன், பயம், கபருக்காக ஏற்பாடு செய்யவில்லை. விழுந்து விழுந்து சம்பாதித்த மனிதன் கபருக்காக தேடிக்கொள்ளவில்லை. இவனுடைய உள்ளத்துடைய உணர்வு எப்படி தெரியுமா, என்னுடைய எண்ணை நான் மரணித்து விட்டால் கபரில் வைக்காதீர்கள் என்று சொல்ல நினைப்பான், ஆனால் சொல்ல முடியாது. இரண்டாவது கட்டமாக சொல்லவில்லை, அமல் செய்யவில்லை, கடமையான ஜகாத்தில் கூட குறை செய்துவிட்டேன், இப்படி யாரையும் கவனிக்கவில்லை, நான் மட்டும் வாழ வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும், என்னுடைய பணம், நான் இந்த உலகத்தில் தலை நிமிந்து வாழ வேண்டும் என்ற உணர்வில் வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தால், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் இந்த மனிதன் நினைப்பான், இந்த பணத்தால் எனக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது, இதை நான் என்னுடைய முதுகு பின்னால் வைத்துவிட்டு நான் கபருக்கு செல்ல போகிறேன், எனவே இவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்காவாக கொடுத்து விட்டு வந்தால் நன்றாக இருக்குமே என்று இரண்டாவதாக சிந்திப்பான். இதுவும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லுகின்ற ஒரு விஷயம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் அநேகமாக, அதாவது தொழுகையில் ஓதுகின்ற ஒரு ஆயத்து தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ, உங்களில் ஒருவருக்கு மௌத் வருவதற்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னால், உங்களுக்கு தந்த பொருளிலிருந்து நீங்கள் தாராளமாக சதக்கா செய்யுங்கள், செலவு செய்யுங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான்,
அன்ஃபிக்கு, அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அன்ஃபிக்கு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யாதி அஹதுக்கும் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்வீர்கள், யா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் நீ அவகாசம் தர மாட்டாயா? இதற்காக ஒரு வாகனத்தை இரண்டு வாகனமாக ஆக்குவதற்காக அல்ல, ஒரு கடையை இரண்டு கடையாக ஆக்குவதற்காக அல்ல, கோடியை இன்னும் கோடிகளாக ஆக்குவதற்காக அல்ல. இதற்காக தெரியுமா, இவ்வளவு காலமும் சிரமப்பட்டு சம்பாதித்த பணத்தை உன்னுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும். சம்பாதித்தையை சதக்காவாக கொடுத்துவிட்டு, நான் ஒரு சாலிஹான ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு மட்டும் நீ ஒரு சின்ன அவகாசம் தரமாட்டாயா என்று இந்த மனிதன் கெஞ்சுவான் என்று குர்ஆன் சொல்கிறது. இரண்டாவது விஷயமாக அதற்கு முயற்சிப்பான், அதுவும் கிடைக்க மாட்டாது. என்னை அடக்க வேண்டாம் என்று சொல்ல நினைப்பான், சொல்ல முடியவில்லை. இரண்டாவதாக அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பான், கொடுக்கவும் முடியவில்லை. மூன்றாவது கட்டமாக இந்த மனிதன் நினைப்பான், எது எப்படியோ காலம் கடந்து விட்டது, இப்பொழுது குறைந்தபட்சம் ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்றிருந்தால் சொர்க்கம் நுழையலாம் தானே என்று நினைத்து ஒரே ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல நினைப்பான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுடைய இரண்டு உதடுகளையும் அசைப்பது இரண்டு பிரமாண்டமான மலைகளை அசைப்பதை விட கடினமாக இருக்கும். வாழ்வில் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது தாராளமாக தஸ்பீஹ் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், விக்ரு வைக்கலாம், சலவாத் சொல்லலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம். ஆனால் சக்கராத்துடைய நேரம் என்பது உதடுகளை நாங்கள் நினைப்பதை போன்று அசைக்க முடியாது. இதனால் தான் உலமாக்கள் எழுதுகிறார்கள், சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது அவனுடைய உடலை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அசைக்க வேண்டாம். ஏன்? அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும். உடம்பில் கை வைத்தால் கூட அது அவருடைய உடலை வாழால் விட்டுவதை விட பயங்கரமான வருத்தத்தை அவருக்கு ஏற்படுத்தும். அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் சக்கராத்துடைய நேரம். இந்த நேரத்தில் ஒரு மனிதன் லேசாக உதட்டுவதை அசைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல நினைப்பான், ஆனால் சொல்ல முடியாது. உலமாக்கள் சொல்வார்கள், அந்த நேரத்தில் உதடுகளை அசைப்பது பிரமாண்டமான இரண்டு மலைகளை அசைப்பதை விட கஷ்டமாக இருக்கும். அப்படியான ஒரு நேரம். எனவே அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்னால் வாழ்க்கையில் ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு மரணம் என்று ஒன்று வந்துவிட்டால் எங்களை கொண்டு போய் அடக்கிவிடுவார்கள், ஓரிரண்டு நாட்களுக்கு எங்களை பற்றி பேசுவார்கள், அதற்கு பின்னால் என்னுடைய கபருடைய நிலை எப்படி இருக்கும்? இன்னும் கபரு ரௌதத்தும் மின் ரியாது ஜன்னா அவ் ஹஃப்ரத்தும் மின் ஹஃப்ரின் நார். ஒன்றில் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக, சொர்க்கத்தின் நந்தவனமாக இருக்கும், அல்லது ஹஃப்ரத்தும் மின் ஹஃப்ரின் நார், நரகத்தினுடைய படுகுழிகளில் ஒரு படுகுழியாக இருக்கும் என்று செல்லல்லாஹு சொன்னார்களே. என்னுடைய கபருடைய நிலை என்ன? முன்கர் நக்கீர் எண்ணத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது நான் அதற்குரிய பதிலை இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَأَنِيبُوا إِلَى رَبِّكُمْ وَأَسْلِمُوا لَهُ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَكُمُ الْعَذَابُ ثُمَّ لَا تُنْصَرُونَ. நீங்கள் அவசரமாக தௌபா செய்யுங்கள், நீங்கள் அவசரமாக தௌபா செய்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்கள், திடீரென்று உங்களுக்கு மௌத்து வந்துவிடும். அந்த மௌத்து வந்துவிட்டால் அதற்கு பின்னால் உங்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டாது. வாழ்கின்ற பொழுது இதனை செய்து கொள்ளுங்கள். وَاتَّبِعُوا أَحْسَنَ مَا أُنْزِلَ إِلَيْكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَكُمُ الْعَذَابُ بَغْتَةً وَأَنْتُمْ لَا تَشْعُرُونَ. الله تعالى சொல்றான், இவையெல்லாம் குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலமாக உங்களுக்கு நலவு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடைத்தையும் வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று மௌத்து வரும், அந்த மௌத்து நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில், நினைத்து இருக்காத விதத்தில் மௌத்து வரும். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, எப்படி எல்லாம் மௌத்து வருகிறது. வியாபாரத்துக்காக ஒரு வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் அறையை மூடி இருக்கிறார்கள், இளம் வயது அன்புக்குரிய காலையிலே அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை கேள்விப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, மனைவியை வைத்திய சாலையிலே அட்மிட் பண்ணிவிட்டு அவளை பார்ப்பதற்காக இவர் போய், பார்ப்பதற்காக உணவுகளுடன் போய் வாகனத்தில் ஏறியவர் அங்கே மூத்தாக இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, பாடசாலைக்கு சென்ற குழந்தை மௌத் என்ற செய்தியை கேள்விப்படுகிறோம். குளிக்க சென்ற குழந்தை மௌத் என்ற செய்தியை கேள்விப்படுகிறோம். குழந்தையை பெற்றெடுப்பதற்காக சென்ற தாய் மௌத்தாகிவிட்டார் என்ற செய்தியை கேள்விப்படுகிறோம். திடீரென்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் உணராத விதத்தில் அந்த மௌத் உங்களுக்கு வரும், அதற்கு முன்னால் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி எல்லாம் சொல்லுவீர்கள்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் தரக்குறைவு செய்துவிட்டேனே, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே கஷ்டமே கை செய்தமே என்றெல்லாம் நீங்கள் கண்ணீர் வடிப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புக்குரியவர்களே, எனவே அந்த நேரம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பதற்கு நிலை ஏற்படுவதற்கு முன்னால் நாங்கள் தௌபா செய்து அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் நேரத்தை கழிக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் மௌத்துடைய சிந்தனை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். கண் ஒரு ஹராத்தை பார்க்க நினைக்கிறதா, உள்ளம் ஆசைப்படுகிறதா, கற்பனை செய்து பாருங்கள். இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு மௌத்து வந்தால் என்னுடைய நிலை என்ன? ஊருக்கு வெளியிலே இருக்கிறோம், யாரும் பார்க்கவில்லை, அந்நிய முகங்கள் இருக்கிறது, அந்நிய முகங்கள் இருக்கிறார்கள், யாருக்குமே எங்களை பற்றி தெரியாது. இந்த நேரத்தில் பாவம் செய்ய உணர்வு வருகிறதா? அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு மௌத்து வந்து விட்டால் என்னுடைய நிலை என்னவாக இருக்கும்? குல்லு அபதின் யுபாஸ் அலாமா மாசாலை, ஒவ்வொருவரும் எப்படி மரணிப்பார்களோ அதே நிலையில் எழுப்பாட்டப்படுவார்கள், அதே நம்பிக்கையுடன் அதே செயலுடன் எழுப்பாட்டப்படுவார்கள் என்று உலகமக்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உலகத்தினுடைய ஆசைகளை குறைத்துக் கொள்வோம். ஒரு கடையை இரண்டாக ஆக்குவது, ஒரு வாகனத்தை இரண்டாக ஆக்குவது, உலகத்தில் காணிகள் பூமிகள் சொத்துக்கள் என்று இதையே வாழ்க்கை நோக்கமாக லட்சியமாக குறிக்கோளாக ஆக்கிக் கொண்டு செயல்படுவதை விட்டுவிட்டு இவையெல்லாம் என்னுடைய கபருக்கு வரக்கூடிய ஒன்று அல்ல, நான் கபருக்கு தீட வேண்டும், என்னுடைய உலகத்தில் எனக்கு அத்தியாவசியமானவைகள் கிடைத்து விட்டது என்றால் அதற்கு அடுத்த முயற்சியை நான் செய்ய தேவையில்லை. வாழ்வதற்கு போதுமான வசதிகள் இருக்கிறது, வருமானங்கள் இருக்கிறது, இன்னும் உலகம் உலகம் என்று இதுக்காகவே நான் ஓடி ஓடி என்னுடைய மறுமை வாழ்க்கையை நான் வீணாக்கிக் கொள்ளக் கூடாது என்ற உணர்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, கெட்ட மௌத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாவத்திலிருந்து நூற்றுக்கு நூறு கரண்டு கொள்ள வேண்டும். குறிப்பாக விபச்சாரம், அதே போன்று திருட்டு செயல்கள், அதே போன்று மது போதை வஸ்துக்கள், இதே போன்று வட்டி, இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடன் யுத்தம் செய்வதற்கு சமமானது. இதிலிருந்து நூற்றுக்கு நூறு தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாவங்களில் தொடராக ஈடுபடக்கூடாது. உலமாக்கள் சொல்கிறார்கள், பெரும்பாவங்கள் சிறு பாவங்களில் இரண்டு பாவங்கள் இருக்கிறது. சிறு பாவத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தொடர்ந்து செய்கின்ற பொழுது அது சிறு பாவம் அல்ல, அதுவும் பெரும் பாவம் தான் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதிலிருந்து விடுபட வேண்டும், அவசரமாக தௌபா செய்ய வேண்டும், உலக ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, திடீரென்று மௌத்து வந்துவிடும், இதனால் எந்த ஒரு அடியானுக்கும் அநியாயம் செய்யாத நிலையில் எனக்கு மௌத்து வர வேண்டும். நான் கபருக்கு செல்லுகின்ற பொழுது இந்த வெளிரங்கத்தில் என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் நல்லவர்கள் என்று சொன்னாலும் அல்லாஹ் என்னுடைய உள்ளங்கத்தை பார்க்கிறான், என்னுடைய பண்பாடுகளை பார்க்கிறான், என்னுடைய உள்ளத்துடைய நிலையை பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எவ்வளவு இருந்தது, இவன் எவ்வளவு நல்ல விஷயங்களில் விருப்பமுள்ளவனாக இருந்தான், யாருக்காக அமல் செய்தான், மக்களுக்காக அமல் செய்தானா இல்லை அல்லாஹ்வுக்காக அமல் செய்தானா, இதை அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலையில், எங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாத நிலையில் எங்களுக்கு மௌத்து வர வேண்டும் என்பதில் நாங்கள் அதாவது ஆசைப்பட்டவர்களாக ஆவலுடன் இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு அதனுடைய கடைசி முடிவை மிக மோசமானதாக ஆக்கிவிடுகின்ற, குறிப்பாக அதாவது சூனியம் போன்றவைகளில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாவங்களில் இருந்து நூற்றுக்கு நூறு விலகி வாழ வேண்டும். ஏன், திடீரென்று மௌத்து வந்துவிடும். அன்புக்குரியவர்களே, மரணத்துடைய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் நாங்கள் அதிகம் கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜனாசா வைபவங்கள், ஜனாசா வைபவங்களில் செல்லல்லாஹு அவர்கள் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்தினார்கள். குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா, செல்லல்லாஹு சொன்னார்கள், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் கபறுகளை தரிசிப்பதை நான் உங்களுக்கு தடுத்திருந்தேன், இப்பொழுது உங்களுக்கு அனுமதி தருகிறேன், ஃபஸூருஹா, நீங்கள் கபறுகளை முறையாக தரிசியுங்கள். ஏன், சுதக்கிருக்குமுள் ஆஹிரா, அது உங்களுக்கு ஆஹ்ராவை ஞாபகப்படுத்தும் என்று செல்லல்லாஹு சொன்னார்கள். உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள், எப்படியெல்லாம் சொத்துக்களை சேகரித்தவர்கள், பணம் சம்பாதித்தவர்கள், உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள், ஆனால் இன்று மன்னரைகளுக்கு சென்று விட்டார்களே, இதே நிலை எனக்கும் வருமே என்ற உணர்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவத்தை நூற்றுக்கு நூறு விட வேண்டும். எந்த ஒரு வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி மௌத்து வரும் என்று சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, குறிப்பாக நாங்கள் இப்பொழுது அதாவது சித்திரை இந்த விடுமுறையை பொறுத்தவரையில் அநேகமானவர்கள், குறிப்பாக வாலிப சமூகம் இந்த விடுமுறை காலத்தில் என்ன செய்வார்கள், சுற்றுப்பிரயாணங்கள் செய்வார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சுற்றுப்பிரயாணம் செய்வதை யாரும் ஹராம் என்று சொல்ல முடியாது. முறையாக அதாவது அந்நிய ஆண்கள் பெண்கள் கலக்காமல் முறையாக அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் இவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாமல் தாராளமாக சுற்றுப்பிரயாணங்கள் செய்யலாம். ஆனால் கவலையான விஷயம் என்ன தெரியுமா, அநேகமான வாலிபர்கள் கெட்டு போகின்ற பிரதானமான ஒரு இடமாக இந்த சுற்றுப்பிரயாணம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இவர்கள் ஒரு 5, 10, 15 பேர் சேர்ந்து கொள்வார்கள், ஒரு தொகை பணத்தை போட்டுக் கொண்டு செல்வார்கள். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் விபச்சாரத்தை நினைக்காத மனிதர், நினைக்காத ஒரு வாலிபர் விபச்சாரம் செய்த நிலையில் திரும்பி வருவதை பார்க்கிறோம். சென்ற ஏப்ரலில், அன்புக்குரியவர்களே, சென்ற ஏப்ரலில் இதே போன்று அதாவது சில சகோதரர்கள் ஒரு சுற்றுப்பிரயாணம் செய்தார்கள். செய்துவிட்டு ஏப்ரலுடைய விடுமுறை முடிந்ததற்கு பின்னால் இங்கே வந்தவர்கள், எனக்கு ஒரு கோல் வந்தது, ஒரு விஷயமாக உங்களை சந்திக்க வேண்டும், சந்திக்கலாமா என்று கேட்டார்கள். அந்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட 11 சகோதரர்கள் ஒரு சுற்றுப்பிரயாணம் செய்துவிட்டு அன்புக்குரியவர்களை விபச்சாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது எங்களை சுத்தப்படுத்த வேண்டும். இது என்ன அன்புக்குரியவர்களே, ஒரு எமது நாடு பௌத்த நாடு, இங்கே சரியான முறையில் அதாவது ஹத்துகளை நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்து கொண்டு உண்மையில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை எவருக்கும் மாற்ற முடியாது. எமது நாட்டில் அல்ல, உலகத்தில் எந்த பெரிய வல்லரசு நாட்டுக்கும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்ற முடியாது. ஆனால் அமுல்படுத்த முடியாத நிலை. ஏன் அமுல்படுத்தியவருக்கு பல பிரச்சனைகள். அன்புக்குரியவர்களே, இதற்கெல்லாம் என்ன செய்வது? இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்தால் இவரை பொறுத்தவரையில் இவரை கல்லடித்துக் கொள்ள வேண்டும். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இது ஒரு அந்நிய நாடு, இந்த நாட்டில் இதை செய்ய முடியாது என்றால், உலகத்தில் ஒரு நாட்டில் இதை அமல் செய்கிறார்கள் என்றால் அங்கே போய் சொல்லுங்கள், நான் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன், எனக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்றால் நிச்சயமாக அலகா நிறைவேற்றுவார்கள். அதுதான் உண்மையான தௌபா. திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்தால் கல்லடித்துக் கொள்ள வேண்டும், இதுதான் உண்மையான தௌபா. இல்லாத பொழுது இந்த நாட்டில் அதை செய்ய முடியாது என்று சொன்னால் இது அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சட்டம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில் 17 சம்பவங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். 17 சம்பவங்கள், திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்திருந்தால் கல்லடித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது. சஹாபாக்களுடைய காலம், சல்லல்லாஹுடைய காலம் பொற்காலம். ஏன் அந்த காலத்திலும் சில விபச்சார சம்பவங்கள் ஏன் நடைபெற வேண்டும்? உலமாக்கள் இதை ஒரு தனித்தலைப்பாக கிதாபுகளில் பதிகிறார்கள், தஃப்ஸீர்களில் பதிவு செய்திருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள் ஏன் சல்லல்லாஹுடைய காலம் சிறந்த காலம், அந்த காலத்திலும் ஏன் ரினாவுடைய சில செய்திகள் இன்னும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுஹைனா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியுடைய சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. ஜுஹைனா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ஹுபுலா மின ஸினா ஃபாகிமில் ஹஜ் அலைய, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரத்தினால் இப்பொழுது கருப்பிணியாக இருக்கிறேன், விபச்சாரம் செய்து கருப்பு உருவாக இருக்கிறது, எனக்கு ஃபாகிமில் ஹஜ் அலைய, எனக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், போய் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் வாருங்கள். அவர் குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டு வருகிறார். வந்த உடனடியாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள், குழந்தைக்கு 2 வருடம் பால் ஊட்டி பால் மறந்ததுக்கு பின்னால் வாருங்கள் என்று சொன்னார். அந்த பெண்மணி போய் 2 வருடம் பால் ஊட்டுகிறார், இப்பொழுது குழந்தையை எடுத்துக் கொண்டு வருகிறார். நாங்களாக இருந்தால் எப்படி எல்லாம் யோசிப்போம்? ஒரு சிறிய விபச்சாரம், இப்பொழுது குழந்தையும் இருக்கிறது, குழந்தையுடைய பியூச்சர், குழந்தையுடைய எதிர்காலம், அதை பற்றி எல்லாம் நாங்கள் யோசிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சட்டம் இங்கே யோசிப்பதற்கு இடம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைக்கு 2 வருடம் பால் ஊட்டியதற்கு பின்னால் அந்த குழந்தை, அதாவது குழந்தையை எடுத்துக்கொண்டு தாய் வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த குழந்தையை யார் பொறுப்பெடுக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த குழந்தையை பொறுப்பெடுக்கிறேன். குழந்தை அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை இடுப்பு வரைக்கும், அதாவது புதைத்து பிடவையால் அப்படியே சுத்தி கல்லறிந்து அப்படியே கொண்டு விடும்படி, அதாவது ஹத்தை நிறைவேற்றும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் சட்டம், இதை மாற்ற முடியாது. எனவே ஒருவர் திருமணம் முடித்து விட்டார், இப்பொழுது விபச்சாரம் செய்திருக்கிறேன், என்ன செய்வது என்றால், எமது நாட்டில் நிறைவேற்ற முடியாது என்றால் எங்கே நிறைவேற்ற முடியுமோ அங்கே போய் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான தௌபா. இல்லாத பொழுது நாங்களே எங்களை ஏமாற்றிக் கொண்டவர்களாக ஆகிவிடுவோம். எனவே அன்புக்குரியவர்கள், எதை சொல்வார்கள் என்றால், இது போன்ற பிரயாணங்களில் நிறையவே மது பாவிக்காதவர்கள், அதே போன்று போதை வஸ்துக்கள் பாவித்து பழக்கம் இல்லாதவர்கள் இங்கே பழகுகிறார்கள். இங்கே ஏன், நல்லவர்களுடன் சென்றால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள்,
கெட்டவர்களுடன் சென்றால் அவர்கள் வழியை காட்டிக் கொடுப்பார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே விபச்சாரம் செய்யாத ஒருவர் விபச்சாரம் செய்வதற்கும், போதை வஸ்து பாவிக்காத ஒருவர் போதை வஸ்து பாவிப்பதற்கும் இந்த சுற்று பிரயாணங்கள் காரணமாக அமையுமாக இருந்தால் இவர் சுற்று பிரயாணம் செல்வது ஹராம். உலமாக்களிடத்தில் கேட்டு பாருங்கள், சுற்று பிரயாணத்தை ஹராம் என்று சொல்லவில்லை, ஆனால் அங்கே போனால் இது நடக்கும் என்றிருந்தால் சரியான ஏற்பாடுகள் இல்லாத பொழுது அன்புக்குரியவர்களே அது ஹராம் என்றுதான் அதனுடைய முடிவு வரும். எனவே இதிலிருந்து 100க்கு 100 கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு பகுதியில், அதாவது ஒரு ஹுத்பா நிகழ்ச்சிக்காக சென்ற பொழுது சகோதரர்கள் சொன்னார்கள், 2-3 வருடங்களுக்கு முன்னால் இதே போன்ற ஒரு ஏப்ரலுடைய காலம், அன்புக்குரியவர்களே ஒரு பிரயாணம் செய்த பொழுது ஒரு சகோதரருக்கு மற்றவர்கள் சேர்ந்து குடிக்க கொடுக்கிறார்கள், சொல்லுகிறார்கள் நீயும் குடிக்க வேண்டும், நீ ஒரு ஆண் என்பதை நிரூபிக்க வேண்டும். பலவந்தமாக அவனை குடிக்க வைத்தார்கள். அவனும் ஏதோ இவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை நிரூபிப்பதற்காக இவரும் குடிக்கிறார். குடித்துவிட்டு ஒரு ஹோட்டலில் இருந்து அந்த பாதையை கடக்கின்ற பொழுது ஒரு விபத்தில் அவர் இறந்திருக்கிறார். இறந்து அவருடைய வாயிலிருந்து அந்த குடித்த பானங்கள் அப்படியே குடி வெளியிலே வந்த நிலையில் அவர் இறந்திருக்கிறார். இவர் கியாமத்துடைய நாளில் சுஜூத் செய்தவராக, குர்ஆன் ஓதியவராக, தஸ்பீஹ் செய்தவராக எதிர்பார்க்கப்படுவாரா? அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இதில் பயந்து கொள்ளுங்கள். ஹராத்துக்கு வழிகோலாக அமையுமாக இருந்தால், அல்லாஹ்வை கோபப்படுத்துவதற்கு காரணமாக அமையுமாக இருந்தால் அப்படியான ஒரு சுற்று பிரயாணத்தை யாரும் செய்யாதீர்கள். வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எனக்கு திடீரென்று மௌத்து வரும், அந்த மௌத்துடைய நாளில் நான் ஒரு நல்ல மனிதனாக அல்லாஹ்வை போய் சேர வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஹராத்திலிருந்து முழுமையாக விடுபடுங்கள், ஹலாலிலே ஈடுபடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எங்களுடைய கடைசி நேரத்தை சிறந்ததாக ஆக்கி வைப்பான். ஒரு தடவை அபு ஸுர்ஆ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவர்கள், அதாவது சையீதுல் ஹஃபால் என்ற பெயர் எடுத்தவர்கள், இமாம் புகாரி முஸ்லிமுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனநமிட்ட மிகப்பெரிய ஒரு மகான் அபு ஸுர்ஆ ராதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர்கள் ஒரு தலைவலியால் வீட்டில் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்டு இவர்களை நோய் விசாரிப்பதற்காக முக்கியமான 3 முஹதீஸ்கள் இவர்களை நோய் விசாரிப்பதற்காக சென்றார்கள். முஹம்மது இப்னு முஸ்லிம், அதேபோன்று அபு ஹாத்தம் அல் முந்திரி இப்னு ஷைபா போன்ற மிகப்பெரிய இமாம்கள். இமாம் முஹம்மது இப்னு முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்கிறோமே, சஹீஹுல் புகாரிக்கு அடுத்த கிரந்தத்தை கோர்வை செய்த இமாம் முஹம்மது இப்னு முஸ்லிம், அல் முந்திரி இப்னு ஷைபா, அபு ஹாத்தம் ரஹிமஹுல்லாஹ், 3 பேரும் இந்த அபு ஸுர்ஆ ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நோய் விசாரிக்க சென்றார்கள். இப்பொழுது பல முஹத்தித்துகள் அந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஹதீஸுடைய ஒரு பேச்சு வந்தது. வந்த உடனடியாக அபு ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது, நான் அதை சொல்லட்டுமா என்று ஒரு ஹதீஸை சொல்ல ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், ஹத்தஸனா லஹாக் இப்னு மக்லத் அன் அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் அன் சாலிஹ். சொன்னார்கள், எனக்கு லஹாக் இப்னு மக்லத் சொன்னார், அவருக்கு அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் சொன்னார், அவருக்கு சாலிஹ் சொன்னார் என்று ஒரு ஹதீஸை சொல்ல ஆரம்பித்தார்கள். அதற்கு அடுத்த அறிவிப்பாளர் அவருக்கு ஞாபகம் வரவில்லை. இந்த நேரத்தில் அல் முந்திரி இப்னு ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் முஹம்மது முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஸை நான் சொல்லுகிறேன் என்று இவர்கள் அந்த ஹதீஸை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஹத்தஸனா புந்தார் கால ஹத்தஸனா அபு ஆசிம் அன் அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் சொன்னார்கள், எனக்கு புந்தார் என்று சொல்லக்கூடியவர் சொன்னார், அவருக்கு அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் சொன்னார், அவருக்கு சாலிஹ் சொன்னார் என்று அவரும் அந்த ஹதீஸை சொல்ல முயற்சித்தார்கள், ஆனால் சொல்லிக்கொள்ள முடியவில்லை. இந்த நேரத்தில் சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு நோயிலே தலைவலியிலே சாய்ந்து கொண்டிருந்த அபு ஸுர்ஆ ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவ்விருவரையும் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இருவரும் சொல்ல நினைத்த ஹதீஸ் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஹத்தஸனா புந்தார் கால் ஹத்தஸனா அபு ஆசிம் அன் அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் அன் சாலிஹ் இப்னு அபி அஸீத் அன் கதீர் இப்னு முர்ரா அல் ஹதரமி அன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கால் சொன்னார்கள், எனக்கு புந்தார் சொன்னார், அவருக்கு அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் சொன்னார், அவருக்கு சாலிஹ் இப்னு அபி அஸீத் சொன்னார், அவருக்கு கதீர் இப்னு முர்ரா அல் ஹதரமி சொன்னார், அவருக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன்கான ஆஹிரு கலாமிஹி மின துன்யா லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல அல் ஜன்னா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ அவர் சொர்க்கம் சொல்வார் என்றுதான் இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி முடிக்கின்ற அதே நிமிஷத்தில் அவர்களுடைய உயிரும் பிரிந்தது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லியாகவே, எனக்கு மௌத்து வர இருக்கிறது, நான் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு மௌத்தாக வேண்டும் என்று நினைத்து சொன்னதல்ல, சொன்ன நேரம் மௌத்துடைய நேரமாக அமைந்து விட்டது. எனவேதான் வாழ்க்கையில் ஒரு ஹராத்தை பார்க்கின்ற நேரம், ஒரு ஹராத்துடைய ஒரு எக்ஸிமெண்டில் கை சாத்திடுகின்ற நேரம் ஒரு ஹராமான ஒரு நோக்கத்தில் பிரயாணம் செய்கின்ற நேரம் மூத்து வந்தால் இவருடைய நிலை என்னவாகும் என்பதை சிந்தித்து எங்களுடைய இந்த உலக வாழ்வு வாழ்க்கை நோக்கம் அல்ல, லட்சியம் அல்ல, குறிக்கோளாக அல்ல. என்னுடைய வாழ்க்கை நோக்கமே லட்சியமே குறிக்கோளே நாளை மறுமைதான் என்ற உணர்வுடன் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், நேரத்துக்கு தொழுவோமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கடமைகளை சீராக செய்வோமாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்வையும் ஒரு சொர்க்க வாழ்வாக ஆக்கி நாளை மறுமை வாழ்வையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்க வாழ்வாக ஆக்கி தருவான். எனவே அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே உன்னுடைய அச்சத்துடன் வயசுகள் வாழ தோப்பி செய்வாயாக. வாழ்க்கையில் கேட்ட ஆமீன் சொன்ன எல்லா துஆக்களையும் கபூல் செய்வாயாக. அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லா கயிறுகளையும் தந்து எல்லா சருகளில் இருந்தும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாப்பாயாக. எங்களால் தாங்க முடியாத பயங்கரமான நோய்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடியான நிலைகளில் இருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினர்களையும் எங்களுடைய ஊர் மக்களையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் இந்த துவாவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையாக கபூல் செய்வாயாக. வாக தாவானம் நன்றி இல்லாஹ் ரபில் ஆலமீன்.